வழக்கம் போல இந்த அக்டோபர் 2 நாம் காந்தியினுடைய பிறந்த நாளை காந்தி இயக்கத்தின் சார்பாக கொண்டாடுகிறோம். ஒருமுறை காலம் சென்ற தத்துவஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேட்ட ஒரு கூட்டத்தில் பேச்சை இப்படி தொடங்கினார். அவர் மேடையில் வந்து அமர்ந்த உடனே, There are so many problems to be discussed, but we are so few to discuss them, என்று ஆரம்பித்தார். பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் 1000 இருக்கின்றன, ஆனால் மிக குறைவானவர்களே நாம் அதை பற்றி விவாதிக்க வந்திருக்கிறோம் என்று தொடங்கினார். பல ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலே நான் கேட்ட பேச்சு அதுதான் இன்றும் தொடர்கிறது. எது தேவையானவையோ, எது மிக அவசரமானவையோ, எது மிகவும் அவசியமானவையோ அதை பற்றி பேசவும் சிந்திக்கவும் கருத்து செலுத்தவும் நம் மக்களுக்கு நேரம் இல்லை. இதில் குறைபட்டு கொண்டு ஏதோ வந்தவர்களெல்லாம் அறிவாளிகள், வராதவர்களெல்லாம் முட்டாள்கள் என்று நான் வந்து ஏதோ மதப்பிரசங்கி மாதிரி சொல்ல வரவில்லை. நம்முடைய சமூக நிலை அப்படி இருக்கிறது. இதுதான் சரி என்று சமூகத்திற்கு தோன்றிவிடுமானால் பிரச்சனைகள் தீர்ந்து போகும். பிரச்சனை என்ன என்று தெரிந்து தெளிவு ஏற்பட்டு விடுமானால் பிரச்சனைக்கு தீர்வு வரும். பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளவே நாம் ஆசைப்படவில்லை. பாரதியார் சொன்னார், கஞ்சி குடிப்பதற்கிலார், அது முக்கியம் அல்ல, அதன் காரணங்கள் இவை எனும் அறிவும் இல்லார். அது மட்டும் இல்லாம சொன்னார், நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். ஏன் அப்படி சொன்னார்? நம் நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த நாடு ஏதோ வெள்ளைக்கார ராஜாவுக்கு சொந்தம், அதில் அவனுடைய குடிமக்களாக நாம் வாழ்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அது இந்த நாடு நம்முடைய நாடு என்று சொல்லுவதற்கே பாரதிக்கு தேவை ஏற்பட்டது. அது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கே நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இந்த நாடு சோனியா காந்திக்கு சொந்தம், அத்வானிக்கு சொந்தம், கருணாநிதிக்கு சொந்தம், ஜெயலலிதாவுக்கு சொந்தம் என்று இன்றைக்கு நாம் நினைந்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய நாடு என்று பொதுமக்களுக்கே இன்னும் தோன்றவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் காந்தியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். சென்ற ஆண்டுதான் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒவ்வொரு ஆண்டு காந்தி பிறந்த நாளையும் இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் என்று கொண்டாட வேண்டும் என்று தீர்மானம் போட்டு இந்த ஆண்டும் அவர்கள் கொண்டாடி இருப்பார்கள். இது மிகப்பெரிய ஒரு செய்தி. வேடிக்கை என்ன என்றால், இந்த செய்தி கூட செய்தித்தாள் அல்ல இந்தியாவில். இன்று இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் என்று கொண்டாடப்படுகிறது என்கிற செய்தி கூட பெரிய இதழ்களில் இந்தியாவில் வரவில்லை. போன வருஷம், இந்த வருஷம் இன்றுள்ள ஒரு விளம்பரம் பார்த்தேன், தி இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் என்று போட்டு பண்டித ஜவஹர்லால் நேரு மகாத்மா இறந்த பொழுது சொன்ன லைட் தட் ஷான் இஸ் நோ ஆர்டினரி லைட் என்று அவர் இறந்த பொழுது சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு போட்டிருக்கிறார்கள். அது ஒரு முன்னேற்றம். காந்தி பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது காந்திக்கு புகழ் சேர்ப்பதற்கு அல்ல. காந்தியை புகழ்வதால் காந்திக்கு எதுவும் ஆகப் போவதில்லை, மகாத்மா காந்தியினுடைய குடும்பத்தினருக்கு எதுவும் ஆகப் போவதில்லை. மகாத்மா காந்தி குடும்பத்தினர் மட்டும்தான் காந்தியின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தவில்லை. மகாத்மா காந்தி குடும்பத்தில் பிறந்த எவனோ நான் காந்தியினுடைய பிள்ளை பேரன் என்று சொல்லிக்கொண்டு எந்த ஆதாயத்தையும் இதுவரை தேடிக்கொள்ளவில்லை. அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சது அண்ணாவுடைய குடும்பத்தில் தான், ஏன்னா அவர் வரவே விடல பிள்ளைகளை. மகாத்மா காந்தி தன் குடும்பத்தை தொண்டிலே ஈடுபடுத்தினார். தான் சிறைக்கு போவதற்கு முன்னால் தன்னுடைய மூத்த பிள்ளையான ஹரிலாலை சவுத் ஆப்பிரிக்காவில் சிறைக்கு அனுப்பினார், மனைவியை சிறைக்கு அனுப்பினார், அவருடைய பிள்ளைகளெல்லாம் நாட்டு தொண்டு செய்தார்கள். அவர்களாக படித்து அறிவாளியாக தேறி தேவதாஸ் காந்தியோட பிள்ளைகள் தாஜ்மோகன் காந்தி ஒரு பெரிய வரலாற்று பேராசிரியர், கோபாலகிருஷ்ண காந்தி மேற்கு வங்கத்திலே கவர்னராக இருக்கிறார். கோபாலகிருஷ்ண காந்திய ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும். எபிக் ஃபாஸ்ட் ஒரு நூல் இருக்கிறது. இந்த அம்பேத்கருக்கும் காந்திக்கு ஏற்பட்ட ஒப்பந்தம் இருக்கு பாருங்க. அது அம்பேத்கரை ஏமாத்தி விட்டார் காந்தி, ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு. ஏன்னா கையெழுத்து குழந்தை பாருங்க, அம்பேத்கர் அவர் பேரிஸ்டர், இந்தியாவோட லா மினிஸ்டர், கான்ஸ்டியூஷன் டிராப்டிங் கமிட்டியில சேர்மன், என்ன முட்டாளா. அவரை கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா போஸ்ட் ஓட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிய உண்மை வரலாறு 1932 பியார்லால் அவர்களால் தொகுக்கப்பட்டு எபிக் ஃபாஸ்ட் என்று வெளியாகியிருந்தது. அந்த நூலுக்கு மீள் பதிப்பே இல்லை. நான் மதுரையில் இருக்கிற அன்பர்கள் நம்ம குருசாமி அவர்களை போன்ற மாரிய வழக்கறிஞர் மாரியப்பன், தமிழ்நாடு காந்தி நினைவு தலைவர் கே எம் என் அவர்கள், அவர்கள்ட்ட நான் கேட்டேன், இவ்வளவு பெரிய புத்தகம் இது மீள் பதிப்பே வரலையே என்று சொன்னவுடன் நவஜீவனுடைய தலைவர் பேர் என்ன, நம்ம நவஜீவன் வரமாட்டேன், ஆமா நிர்வாக அந்த அந்த அறக்கட்டளை குழு நிர்வாக தலைவர் அவரிடம் பேசி நானே கூட பேசினேன். காந்தி நூல்கள் மதுரையில வெளியிடுவதற்கு வந்திருந்தார். அவரை நானே நேர கேட்டேன், இட் இஸ் டன் என்று சொன்னார். இப்பொழுது எபிக் ஃபாஸ்ட் என்பது மீள்பதிப்பு வந்திருக்கிறது. அதனுடைய மொழிபெயர்ப்பு உன்னத நோன்பு என்கிற பெயரில் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பும் வெளிவந்து விட்டது. அதற்கு ஒரு வெளியீட்டு விழா சென்னையில் வைக்கலாம், சென்னையில் வைத்தால் பரவும், அந்த செய்தி பரவும் என்று சொல்லி நான் நம்முடைய கே எம் என் அவர்களை கேட்டேன். அவரும் கோபாலகிருஷ்ண காந்தியரை கேட்டார்கள். இதற்கென்று செலவு செய்து கொண்டு வருவதற்கு அவர் விரும்பல. கோபாலகிருஷ்ண காந்தி அவர் கவர்னர் நினைச்சா வரலாம், வீணா வந்து செலவு செய்து வரக்கூடாது, வேறு வேலையை வருகிற பொழுது செய்யலாம். எதற்கு சொல்கிறேன் என்றால் காந்தியோட பேரம் கூட அப்படிதான் இருக்கிறோம். ஏன்னா காந்தி வளர்த்தது அப்படி. கோபாலகிருஷ்ண காந்தி நம்முடைய ஊர்ல ஐஏஎஸ் ஆபீசராக வேலை பார்த்தவர், அவர் இப்பொழுது கவர்னராக இருக்கிறார். இப்படி காந்தியினுடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக நான் பிறந்த நாள் கொண்டாடவில்லை. பிறந்த நாள் கொண்டாடுவதனுடைய நோக்கம் அந்த நாளிலாவது நான் மகாத்மாவை நினைப்போம், சிந்திப்போம், அப்படி சிந்திப்பதுதான் நம்மை வாழ வைக்கும் என்பதை மக்களுக்கு உணர்த்துவோம், குறிப்பாக இளைஞர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. இது எவ்வளவு பேருக்கு விளம்பரம் செய்கிறோம், ஆனால் நம்முடைய இளைஞர்கள் வருவதாக இல்லை, ஆனால் நாமும் விடுவதாக இல்லை. இளைஞர்கள் வரவில்லை என்பதற்காக அவர்களை அழைக்காமலும் அவர்களுக்கு தெரிவிக்காமலும் நாம் எந்த நிகழ்ச்சியும் நடத்தவில்லை. இன்றைக்கு நம்முடைய நண்பர் ரவீந்திரனுடைய முயற்சியினால் அரிமா சங்கத்தின் சார்பில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலே காந்திய கருத்தரங்கம் நடந்தது. நம்முடைய குருசாமி அவர்கள் அதில் மதியம் வந்து காந்திய பொருளாதாரத்தை பற்றி பேசிவிட்டு தான் வந்திருக்கிறார். அதில் என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்றால், ஒரு 100-150 மாணவிகள், பல வகுப்புகளிலே படிக்கிற கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு அருமையான கேள்விகளை கேட்டார், உற்சாகத்தோடு கலந்து கொண்டார்கள். அந்த கருத்தரங்கம் வெற்றிகரமாக இன்றைக்கு நடந்தது. இப்படியே நாம் தொடர்ந்து மாணவர்களிடம் போய் சேர்க்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. அப்படி சேர்ப்பதுதான் இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அதிலே இன்றைக்கு குறிப்பா இந்த பிறந்த நாளில் மகாத்மா காந்தி 1908 எழுதிய ஹிந்து சுவராஜ் என்கிற நூலினுடைய 100 தொடக்கம். ஆனால் ஆக்சுவலாக அவர் எழுதினது 1908. எனவே அந்த நூலை பற்றி அதனுடைய 100 விழாவாக இதை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 100 விழா என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஹிந்து சுவராஜ் என்கிற நூல் காந்தி எழுதியிருக்கிறார் என்கிற செய்தி சரியான வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும்,
காந்தியவாதிகளுக்கு தெரியும். பொருளாதாரம், நம்முடைய இந்திய பொருளாதாரத்தை பற்றிய உருப்படியான வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், மற்றவர்கள் யாருக்கும் தெரியாது. 1908 அவர் லண்டனுக்கு போனார். தென்னாப்பிரிக்க மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து, அங்க இருக்கிற செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை பார்த்து இந்த குறைகளை சொல்வதற்காக அவர் லண்டனுக்கு போனார். தென்னாப்பிரிக்காவில் இருந்து அப்படி லண்டனுக்கு அவர் போன பொழுது லண்டனில் தங்கியிருந்த இந்தியர்கள், இந்திய மாணவர்கள் அவர்களை நேரில் பார்த்து பேசினார். அவர்களோடு வாதம் செய்தார். காந்தியை பார்த்து அவர்கள் பேசினார்கள். அப்படி பேசியவர்கள் பிற்காலத்திலே காந்தியை சுடுவதற்கு சதி செய்த கூட்டத்திலே உறுப்பினராக இருந்த விநாயக தாமோதர சாவர்க்கரும் ஒருவர், பவேஸ்வையர் ஒருவர். இவர்களுக்கெல்லாம் வன்முறையிலே நம்பிக்கை இருந்தது. இவர்கள் இந்திய சுதந்திரத்திற்கு பாடுபடுகிறவர்கள். லண்டன்ல இருந்து இந்தியா ஹவுஸ் ஒருத்தர், ஷியாம் பிரசாத் முகர்ஜின்னு இல்ல பேரை மறந்துட்டார், ஒருவர் தன்னுடைய பணத்தில் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்கிற ஒருவர் இந்தியா ஹவுஸ் என்ற ஒரு கட்டடத்தை வச்சிருந்தார். அதிலே நம்முடைய இந்திய மாணவர்களை தங்க வச்சிருந்தார். அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தினரை மகாத்மா காந்தி சந்தித்தார். அப்பொழுது இந்திய சுதந்திரத்தை பற்றி அவர்கள் விவாதித்தார்கள், பல கேள்விகளை கேட்டார்கள். அவரோடு எல்லாம் விவாதம் செய்தவர்களுக்கு பதில் பேசிவிட்டு கப்பலிலே திரும்பி வருகிற பொழுது அந்த விவாதத்தை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த நூலை எழுதினார். அதுக்கு குஜராத்தியில ஹிந்து சுவராஜ் என்று எழுதினார். அது 1909 இந்தியன் ஒப்பீனியன் என்று சவுத் ஆப்பிரிக்காவில காந்தி நடத்தின பத்திரிகையில சீரியலைஸ் பண்ணார். பிறகு அவரே ஆங்கிலத்தில் மற்றவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக மொழிபெயர்த்தார். அந்த ஹிந்து சுவராஜ் இப்பொழுதும் அச்சிலே இருக்கிறது. அந்த ஹிந்து சுவராஜ் என்கிற நூலை நம்முடைய தமிழறிஞர் மு அருணாச்சலம் அவர்கள் இந்திய சுவராஜ்யம், அதுதான் நம்ம பப்ளிஷ் பண்ணோம், இந்திய சுயராஜ்யம் என்கிற பெயரில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த இந்திய சுயராஜ்யம் என்ற நூல் இப்பொழுது நாங்கள் காந்தி இலக்கிய சங்கத்தில் அவர் சொன்னார் இங்கே வந்திருக்கிறது. ஒரு புத்தகத்தின் விலை 20 ரூபாய் தான். இங்கே வந்திருக்கிறவர்கள் அனைவரும் அதை வாங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நூலை பற்றி பேச வேண்டும். அதை யார் பேசலாம் என்று பார்த்தால், ஒரு பொருளாதார ஆசிரியர் 40 ஆண்டு காலம் மாணவர்களுக்கு இன்றைக்கு வழக்கிலே இருக்கிற புழக்கத்திலே இருக்கிற பொருளாதார பாடத்தை 40 ஆண்டு காலம் பயிற்றுவித்து, அப்படி பயிற்றுவிக்கும் போதே காந்திய பொருளாதாரத்திலும் காந்திய சிந்தனைகளும் தோய்ந்திருக்கிற நம்முடைய டாக்டர் மாதா குருசாமி அவர்கள் தான் அதை பேச முடியும் என்று நாங்கள் கருதி நான் அவரை கேட்டேன். அவர் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவர் அமெரிக்காவுக்கு போகிறார். அதற்கு போவதற்கு எல்லா ஏற்பாடும் அவர் செய்ய வேண்டும். அதனால பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா அவர்கள் நடத்துகிற விழாவில் கலந்து கொள்ள அழைத்து கூட அவர் போகவில்லை. நான் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதனால் நம் மீது வைத்த அன்பு காரணமாக பல்வேறு பணிகளுக்கு இடையில், அவருக்கு இருக்கிற பயண வேலைகளுக்கு இடையில் இன்றைக்கு நமக்கு அதை பற்றி பேச அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதை விட பெரிய பொருத்தமான ஆள் நமக்கு தெரியாது. இந்த ஹிந்து சுவராஜ் என்ற நூல் என்பது ஆங்கிலத்தில் சொல்லுவார், அது ஒரு அடிப்படையான நூல், காந்திய தத்துவத்தின் அடிப்படையான நூல். இட் இஸ் எ செமினல் ஒர்க் என்று ஆங்கிலத்திலே அதை சொல்வார்கள். ஹிந்து பத்திரிகையெல்லாம் எழுதி கொண்டிருந்தார் ஒரு பொருளாதார பேராசிரியர், அவர் பெயர் அம்பிராஜன். தான் கே ஆர் சீனிவாச ஐயருடைய மகன். அவரை நான் ஒரு முறை சண்முகா காலேஜில் இந்த சாஸ்திரா கல்லூரியில் அவர் உரையாற்றுகிற பொழுது, கேள்வி கேட்கிற பொழுது நான் அவரை கேட்டேன், ஹிந்து சுவராஜை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவர் சொன்ன பதில், அது மிகப்பெரிய நூல், அது ஒரு தனித்துவம் வாய்ந்த நூல், ஆனால் அதிலே சொல்லப்பட்டிருக்க கொள்கைகளிலிருந்து நாம் வெகு தூரம் விலகிவிட்டோம் என்று சொன்னார் அம்பிராஜன். அப்படி விலகிவிட்டதனுடைய விளைவுதான் நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற பல்வேறு சிக்கல்கள். ஆகவே மகாத்மா காந்தி என்ன சொன்னார், என்ன அவர் செய்ய நினைத்தார் என்பதை நாம் தெளிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை அந்த நூற்றாண்டு விழாத ஒரு பெரிய செமினார் நடத்தணும் என்பதே என்னுடைய ஆசை. நம்முடைய குருசாமி அவர்கள் சொன்னார்கள், வருஷம் பூரா நடத்தலாம் ஐயா என்று சொன்னார். மீண்டும் ஒரு முறை காந்திய பொருளாதாரம் என்கிற தலைப்பில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் கருத்தரங்கம் நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம், நிச்சயமா நடத்துறோம். நம்முடைய குருசாமி அவர்கள் காந்திய பொருளாதாரம் என்று ஒரு நூலை எழுதி வச்சிருக்கிறார். அவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பியவுடன் அந்த நூல் வெளியாகும். அது வெளியிடுகிற பொழுது அதை தஞ்சையிலே வைத்து ஒரு பெரிய கருத்தரங்கமாக நடத்துவது என்பதை நான் இப்போதே அறிவித்து விடுகிறேன். எப்படி நடத்துவோம் என்ன செய்வோம்னு எனக்கு தெரியாது, ஆனால் நடத்துகிறோம். காந்திய பொருளாதாரம் என்று ஒன்று இருக்கிறது என்பதே பல பேருக்கு தெரியாது. பொருளாதாரம் என்ன என்று தெரியாதவர்களே நம்முடைய அமைச்சர்களாக இருக்கிறார்கள். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், பட்ஜெட், எனக்கு இன்னும் பட்ஜெட் எக்கனாமிக்ஸ் தெரியாது. ஒரு பட்ஜெட் போட்டு வெளியே வந்தா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது, அவருக்கு வேணா தெரியும், ஏன்னா அவர் எக்கனாமிக் ப்ரொஃபசர். ஆனா எல்லா எம்எல்ஏவும் பேசுவான், பட்ஜெட் வந்தோடனே எல்லா எம்பியும் பேசுவான். சத்தியமா எனக்கு தெரியும், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. உப்பு வேலை ஏறி போச்சு, பருப்பு வேலை ஏறி போச்சு, இதான் சொல்லுவானே தவிர ஒரு பட்ஜெட்டினுடைய விளைவு, அது எப்படி சமூகத்தை பாதிக்கும், எப்படி அரசியலை பாதிக்கும், எப்படி வளர்ச்சியை பாதிக்கும், இது யாருக்கும் தெரியவே தெரியாது. தெரியாமலே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரியவர் சொன்னார், உங்களுக்கு விஷயம் தெரியாது, வித் ஹவு மச் ஹவு லிட்டில் பிரைன் தி வேர்ல்ட் இஸ் ரூல்ட் என்று சொன்னார். பெரிய சொன்ன ஒரு பேரமான, நீங்க ரொம்ப நினைச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப குறைச்சலான மூளையோடு தான் உலகம் ஆளப்படுகிறதுன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனா பாக்குறதுக்கு எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கிறான், பேரெல்லாம் பொம்மன் திம்மன், ஊரெல்லாம் பட்டி தொட்டின்னு ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு, அது மாதிரி எல்லாரும் பெரிய மேதை. ஒன்னும் தெரியாமலேயே நம்முடைய தலையெழுத்து எழுதப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பொதுமக்களுடைய கடமை. அப்பொழுதுதான் நாம் அரசாங்கம் சொல்லுகிற திட்டங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்கா தீமைக்கா என்பதை தெரிந்து கொள்ளவாவது முடியும். நம்ம கேட்டுக்கிட்டு யாரும் முடிவு பண்ணல. தஞ்சாவூர்ல ஒரு மடிகாஜர் ஒரு சாலை இருக்கு, மடிகாஜர் போனா தெரியும், குறுகலா இருந்ததா அகலப்படுத்தலாம், அது வசதிக்காக. திடீர்னு பார்க்கலாம் நடுப்புற ஒரு டிவைடர் போட்டான், டிவைடர் வந்து ஒரு கம்பி மாதிரி போட வேண்டியதானே, ஒரு கார் போற அளவுக்கு ஒரு டிவைடர் போட்டிருக்கான். நீங்க மெடிக்கல் காலேஜ் போற பாருங்க, யார கேட்டு போட்டான், போடுறப்ப எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்கான், இன்னை வரைக்கும் திட்டான், நிறுத்தவே முடியல. மக்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் செய்யப்பட்டு அவர்கள் தலையிலே அது திணிக்கப்படுகிறது. அதை எதிர்க்கிற சக்தி நம்ம கிடையாது. கேட்டால் நாம என்ன சார் பண்ண முடியும், ஆனால் நாம் வாழ்வது ஜனநாயகத்தில். எனவே விஷயங்களை சரியாக தெரிந்து கொள்ளவாவது நாம் செய்ய வேண்டும். எந்த ஒரு பட்ஜெட்டையும் காந்திய பார்வையில விமர்சனம் செய்யறது இல்ல. சர்வோதய மலர்கிறதுன்னு ஒரு பத்திரிகை வருகிறது தமிழ்ல, சர்வோதயா டாலிஸ்மேன் என்று ஆங்கிலத்திலே வருகிறது. இந்த ரெண்டு இதழ்களை தவிர அதில் நம்முடைய குருசாமி போன்றவர்கள், கே எம் நடராஜன் போன்றவர்கள், மாரியப்பன் போன்றவர்கள் காந்திய நோக்கில் நாட்டில் உள்ள பிரச்சனைகளை அலசி எழுதுகிறார்கள். அது கடைகளில் கிடைக்கிறது இல்லை, சந்தாதாரர்களுக்கு மட்டும் அனுப்புகிறார்கள். வேறு எதழி எதழி எது எந்த இதழிலும் நாளிதழிலோ வார இதழிலோ மாத இதழிலோ காந்திய பார்வையில் எந்த பிரச்சனையும் அலசப்படுவதில்லை. பத்திரிகைகளில் வருகிற செய்திகள் எல்லாம் காந்தியை பற்றிய தவறான செய்திகளுடனேயே வருகின்றன. ரொம்ப பெரிய எழுத்தாளர் ராமச்சந்திர குகா, அவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டுரை எழுதினார், டாகூரையும் காந்தியையும் இணைத்து. அவருக்கும் காந்திக்கும் டாகூருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தன, ரெண்டு பேருக்கும் பெரிய மரியாதை. காந்தி தாகூரை குருதேவ் என்றுதான் அழைத்தார். தாகூர் காந்தியின் மீது மனித குலத்தின் எதிர்காலம் என்று நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் இவருடைய ஒத்துழையாமை போராட்டம், அன்னியத்துறை பகிஷ்கரிப்பு போராட்டம், சுதேசி போராட்டம், அந்த அதனுடைய கடுமையை, அந்த வெப்பத்தை தாகூரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதை விமர்சனம் செய்திருக்கிறார். தாகூர் தானே விமர்சனம் செய்திருக்கிறார் என்று காந்தி சும்மா இல்லை. காந்தி தாகூருக்கு பதில் சொன்னார். காந்தியிடமிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தனக்கு உண்மை என்று பட்டதை அஞ்சாமல் சொல்லுவது, அதான் அவருடைய தலைவனுடைய கடமை. தலைவன் என்பது யார் என்றால், மக்களுக்கு தேவையானது என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். தான் சிந்தித்து கண்ட உண்மைகளை ஊரறிய உலகறிய சொல்ல வேண்டும். தான் சொல்லுகிற உண்மைகளின்படி வாழ வேண்டும், நடக்க வேண்டும். சொல் சிந்தனை, சொல் செயல், மூன்றும் ஒன்றாக இருந்த ஒரே தலைவன் மகாத்மா காந்தி. அதனால்தான் அவர் மகாத்மா. மகாத்மா சும்மா வருமா? நாம மகாத்மான்னு பேர் போட்டா பூலே மகாத்மான்னு ஒருத்தன் சொல்றான். பூலேன்னு ஒருத்தர் இருக்கார். நான் அவர் ஒன்றும் அதிகமாக படித்ததில்லை, அதனால் அவரை கொடை சொல்லவும் நான் விரும்பலை. அவர் போராடி இருக்கலாம், உடனே மகாத்மா பூலேங்கிறான். ஏன்னா காந்தியை மட்டும் மகாத்மான்னு சொல்லக்கூடாது. காந்தியை தேசப்பிதா என்று போட்டால் உடனே தேசப்பிதா அம்பேத்கர்னு போடுறான். சரி, சொல்லுகிற சொல்லுக்கு மரியாதை வேணாமா? இந்த ஃபாதர் ஆஃப் த நேஷன் என்று சொன்னது யார்? நம்முடைய பெரிய சிந்தனையாளர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள்லாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காங்கிரஸ் தலைவர் பதவியிலே செயல்பட விடாமல் காந்தி சாதுரியமாக தடுத்து விட்டார். இவன் நம்ம ஒரு பாலிட்டிஷியனே நினைச்சிட்டு இருக்கான். நம்ம அரசியல்வாதி இருக்கான் பாருங்க, வட்டம் மாவட்டம் குறுவட்டம் மாநில செயலாளர்லாம் இருக்கான. இவன் எப்படி அடுத்தவங்க காலை பிடிச்சி இருப்பானோ அதே கணக்கில் நான் காந்தியை பேசுறான். அவர் காந்தியை பத்தி பேசணும்னு சொல்லணும் வேணும் இல்ல. நேதாஜி போட்டி போட்டார். காந்தியினுடைய அகிம்சை கொள்கைக்கு எதிரான கொள்கையை முன்வைத்து நேதாஜி போட்டி போட்டார். அவர் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் மகாத்மா காந்தியினுடைய அகிம்சை கொள்கை போராது, நாம் நேரடியாக வன்முறை போராட்டம் நடத்த வேண்டும் என்று நம்பிக்கையுடைய சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவர் பதிக்கின்றார். தன்னுடைய கொள்கையை முற்றுமாக ஒத்துக்கொண்ட பட்டாபி சீதாராமையா அவர்கள் அவரை எதிர்த்து நின்றார். சீதாராமையா காந்திய கொள்கைகளின் பிரதிநிதியாக நின்றார். சீதாராமையா தோற்றார். காந்தி சொன்னார், சீதாராமையா தோல்வி என்னுடைய தோல்வி. அதை சொல்ல மாட்டான் ஒருத்தனும். தான் தோத்து போயிட்டேன்னு காந்தி சொன்னார, இந்த மடைய அதை சொல்ல வேண்டாம். காங்கிரஸ் காந்திய கொள்கையை நிராகரித்து விட்டது, நேதாஜியை தேர்ந்தெடுத்து விட்டது. காந்தி பட்டவர்த்தனமா அறிவித்தார். இப்ப எல்லாம் ஒரு கட்சி தலைவனா இருக்கான், எலெக்ஷன்ல தோத்து ஜெயிச்சா அவன், தோத்தா அந்த ஒரு மாவட்ட செயலாளர். இப்படிதான் எல்லாரும் ஸ்கேப் அவுட் கண்டுபிடிக்கிறான். காந்தி தன்னுடைய தத்துவத்துக்கு தோல்வி என்று ஒத்துக்கொண்டார். காங்கிரசினுடைய சட்டத்திட்டப்படி காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் அவருடைய செயற்குழுவை அவர் நாமினேட் செய்வார். ஒர்க்கிங் கமிட்டியை அவர் உருவாக்கி உள்ளார், கேபினட் மாதிரி. அமெரிக்காவுடைய பிரசிடண்டுக்கு தான் தேர்தல், அவருக்கு இருக்கிற மந்திரி சபையை அவர் தான் நாமினேட் பண்றார். அந்த பிரசிடண்ட் போனோம்னா அந்த மந்திரி சபை அப்படியே போயிடும். அது மாதிரி காங்கிரஸ் கமிட்டி சட்டத்திட்டம். இவர் பலரை ஒர்க்கிங் கமிட்டிக்கு போட்டார். அவர்கள் எல்லாம் காந்தி கொள்கையில நம்பிக்கையுடையவர்கள். எனக்கு ஞாபகத்துக்கு ஒரு கிருப்ளானி. சரி, உங்க கொள்கையோட நான் ஒத்து போக முடியாது, நான் காந்தியோட கொள்கையை நம்புறவன், அதனால யூ சூஸ் சம்மதர் மென் சொல்லிட்டாங்க. உங்களோட ஒத்து போகிறவரை வைத்து காங்கிரஸ் நடத்துகள்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அவருக்கு உதவிக்கு ஆள் இல்லை. பாப்புலாரிட்டி இருந்தது. காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் வந்து தேர்ந்தெடுத்துட்டான். காந்தியினுடைய கொள்கைக்கு மாறான கொள்கைக்கு உதவிக்கு ஆள் இல்லை. எனவே அவர் வெளியே போனார். இது யார் தப்பு? காந்தி யாரையும் போய் நீ அங்க இருக்காதேன்னு சொல்லல. அப்படியெல்லாம் அவர் சொல்றதும் இல்லை, சொல்றதை கேட்கறவனும் கிடையாது. தன்னுடைய தனக்கு தோன்றுகிற விஷயங்களை நேரடியாக காந்தியோடு விவாதிக்கிறவர்கள் தான் அந்த காங்கிரஸ்ல தலைவர்களாக இருந்தார்கள். யாரா இருந்தாலும் சரி, கிருப்பாணி எல்லாம் ஒன்னும் கையை விட்டு நிற்கிற ஆள் இல்ல, மூளை அடவு வச்சுக்கிட்டு பேசுற ஆள் இல்ல. அப்படி நேதாஜி செயல்பட முடியாமல் போனார். நம்ம ஆள் சொல்றான் நேதாஜியை சாதுரியமா செயல்பட விடாமல் பண்ணி விட்டார். காங்கிரஸ் வரலாறும் படிக்கல, காந்தி வரலாறும் படிக்கல. அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தனக்கு தோன்றுகிற வழியிலே இந்திய சுதந்திரத்திற்கு பாடுபட்டார், நாட்டை விட்டு தப்பி போனார், ஜெர்மனிக்கு போனார். அங்கு ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருந்த படையை உலகப்போர்ல சிறைப்பிடிக்கப்பட்ட சிப்பாய்களை வைத்து இந்திய நேஷனல் ஆர்மி என்று தயார் செய்தார். இவருக்கு முன்னாலேயே ஜப்பான்ல ராஜ்பிகாரி கோஸ் என்கிற ஒருவர் ஐஎன்ஏ மாதிரி உருவாக்கி வைத்திருந்தார். ஜெர்மனியில இருந்து 90 நாள் சப்மரியில பயணம் செய்து அவர் சிங்கப்பூர் வந்தார், ஐஎன்ஏ உருவாக்கினார். ஆசாத் ஹிந்த் என்று சுதந்திர இந்திய அரசாங்கம் என்ற ஒன்றை நிறுவினார். அப்படி நிறுவி அதனுடைய தலைவராக ஆன பின்னால் சிங்கப்பூர் ரேடியோவில் நேதாஜி பேசினார், இந்திய மக்களுக்கு பேசினார். அப்படி பேசுகிற பொழுது நேதாஜி சொன்னார், மை ஃபர்ஸ்ட் சல்யூட் கோஸ் டு தி மகாத்மா, தி ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் என்று அவர் சொன்னார். தி ஃபாதர் ஆஃப் தி நேஷன் சொன்னவர் நேதாஜி. காந்தி என்ன ஃபிராட் பண்ணி தோக்கடிச்சிட்டாருன்னு நேதாஜி சொல்லல. ஐஎன்ஏ தோல்வியடைந்த பின்னா அந்த ஐஎன்ஏ சிப்பாய்களுக்கு போர் வீரர்களுக்கு நேதாஜி சொன்ன வார்த்தை, இனி உங்கள் தலைவர் பாபு தான், அவர்தான் உங்கள் தலைவர், அவர் சொல்படி நடங்கள் என்று சொல்லிவிட்டு போனார் நேதாஜி. இது வரலாறு. ஆனா இவன் வரலாறு சொல்றேன்னு காந்தி பிராடு பண்ணிட்டார். அப்புறம் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஒரு பத்திரிகையில் எழுதுறார், புசமா வந்திருக்கு, தீராநாதின்னு ஒரு பத்திரிகை வருது. அதுல ஒரு நாள் பார்க்கிறேன், காமம் வென்றது காந்தி தோற்றார்னு ஒருத்தன் கட்டுற. படிக்கிறவர் என்ன நினைப்பான், இளைஞர்கள் என்ன நினைப்பார்கள்? நான் அதுக்கு பதில் எழுதி அதே பத்திரிகை காமிச்சேன், ஃப்ராட் அவன் போட மாட்டேன்ட்டான், ஏன் கட்டுறைய எவன் காந்தி வரலாறு படிக்க. அந்த படிச்சுட்டு ரொம்ப பேரு, ஓஹோ காந்திக்கும் சொரூபராணிக்கும் கள்ளக்காதல் இருந்துச்சுட்டான். ஈஸியா காரணம் என்ன, ஒரு ஒரு மகாத்மாவா இருப்பதை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மனித உன்னதத்தை இவனால் தாங்க முடியவில்லை. நாட்டார் சார்பில் ஏதோ ஒரு கதை எழுதினார், நான் படிக்க கூட இல்லை. அந்த ஹீரோ ரொம்ப உன்னதமான ஹீரோ, அது வாழ்க்கைக்கு ஒத்து வரலன்ட்டான். ஹீரோ எல்லாம் திருட்டு பேரா இருக்கணுமா, ஏன் பெரியவனா இருக்கப்படாதா? நம்ம காவியங்கள்லாம் ஹீரோவை பெரிய மகான்களாக காட்டலையா, ராமனை காட்டுது. ஏன் அப்படி காட்டுறோம்? உண்மையிலே இல்லைன்னா கூட இந்த மக்கள் அவனை முன்மாதிரியாக வைத்து முன்னேறட்டுமே என்று நம்முடைய பெரிய பெரிய காவிய கர்த்தாக்கள் எழுதினார்கள். இலக்கியம் என்பது மனிதனை மேம்படுத்த வேண்டும், தலைவரை நாம் பின்பற்ற வேண்டும். நான் ஒன்றும் பிராணா பின்பற்ற சொல்லல, உலகமெல்லாம் ஒத்துக்கொண்டு தினம் கண்ணில் விளக்கண்ண போட்டு காந்தியை பார்த்துருக்கான். நீங்க மட்டுமா பார்த்தீங்க? உங்களை விட அறிவு படைத்த மேல்நாட்டுக்கார ஒவ்வொரு பத்திரிகை நிறுவனம் துருவி 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 காந்தியின் வாழ்க்கையை பார்த்தார், அவர் கூட வாழ்ந்து பார்த்தார், அவருடன் நடந்து பார்த்தார், அவருக்கு எட்டி இருந்து பார்த்தார், பக்கத்தில் இருந்து பார்த்தார், அவருடன் உறங்கி பார்த்தார். நீங்க காந்தியை பொய் சொல்ல முடியாது. இந்தியாவில் இருக்க காந்தி அழிச்சிடலாம் நினைக்கிறான், முடியாது, ஏன்னா அவர் உலகம் கூட இருக்க, இந்தியாவுடைய சிலை உலகம் முழுவதும் இருக்கிறது. அட்லாண்டாவில் மார்ட்டின் லூத்தர் கிங்குக்கு நினைவிடம் இருக்கிறது, அவருக்கு ஒரு மெமோரியல். 33 ஏக்கரோ என்னவோ ஜிம்மி கார்ட்டர் தான் இடம் கொடுத்தார். ஆனால் அந்த அட்லாண்டாவில் அந்த நினைவிடத்தில் மார்ட்டின் லூத்தர் கிங்குக்கு சிலை கிடையாது, ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்கான். அவங்க அமெரிக்காவுக்கு போறவர் அவரோட பார்க்கலாம். மாரியப்பா பாஜ் வந்து கட்டுரை எழுதினார், அங்கு ஒரே ஒரு சிலை இருக்கிறது, மகாத்மா காந்தி சிலை. நீங்க எப்படி மறைக்க முடியும்? நம்ம ஊர்ல வேணா சிலையை உடைச்சுக்கலாம், மகாத்மா காந்தி பிற்போக்குன்னு சொல்லலாம். மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை உலகத்திலே இருக்கிற அத்தனை அறிஞர்கள் மத்தியிலும் வாழ்க்கை பதிவாகி விட்டது. உலகத்திலே மிக அதிகமான வாழ்க்கை வரலாறு நூல்கள் எழுதப்பட்ட மனிதர் மகாத்மா காந்தி தான், எத்தனையோ மொழிகள்ல. எனவே அந்த உண்மையை நாம் மறைக்க முடியாது. மறைக்க முடியாத உண்மையை நம்ம நாட்டில் மட்டும் ஏன் நீங்க அதை சொல்ல மறுக்க? இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் என்று ஐக்கிய நாடுகள் சபை கொண்டாடுகிறது, ஆனால் இந்தியாவில் கொண்டாடிய எங்கேயாவது விழா நடக்குதா? தஞ்சாவூர்ல விழா உண்டா? ஏதோ காங்கிரஸ் காரவங்க காங்கிரஸ்ல இருந்த யாரோ ஒரு தலைவர் போய் மாலை போட்டு வர்றான் காந்திக்கு, வேற என்ன அர்த்தத்தோடு நடக்கிறது? ஏன் அந்த கொச்சைப்படுத்துகிற வேலை நடக்கிற பொழுதுதான் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். சரியான காந்தியை, சரியான காந்தி தத்துவத்தை இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு முதல் காரணமாக நான் நினைப்பது மனிதர்கள் மீது, மனிதர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்கிற கருத்தின் மீது மனிதர்களுக்கு நம்பிக்கை வேண்டும். நல்லது நடக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். யாரை போய் பாருங்க, எல்லாரும் ஒப்பாரி ஒன்னும் நடக்காது சார், எல்லாம் கெட்டு போச்சு சார், இவன் வீட்டு அவுட்டு வெளியே வரல, ஒரு போராட்டத்துக்கு வரல, ஒரு தீயவனை எதிர்க்க வர மாட்டேன் என்கிறான். இது தீமை வா பேசுவோம் என்றால் அது எப்படி சார் பேசுறதுங்கிறான். இவன் வீட்டு அவுட்டு வெளியே வராமலேயே ஒன்றும் நடக்காது என்று ஓலம் வைக்கிறான். எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கிற நம்பிக்கையை இளைஞர்களுக்கு நாம் உருவாக்க வேண்டும். அந்த ஆப்டிமிசம் வேணும். மனிதனுடைய நல்ல தன்மையில் காந்தியை போல் நமக்கு நம்பிக்கை வேண்டும். மகாத்மா காந்தி சாகிற பொழுது அவருடைய, அவர் விரும்பிய இந்தியா அவர் கண் முன்னால் நொறுங்கியது. இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக எத்தனை முறை உண்ணாவிரதம் இருந்தார், எத்தனையோ ஒற்றுமைகளை உருவாக்கினார். நவகாளிக்கு போனார், டெல்லியில் நடந்த கலவரத்தை உயிரை கொடுத்து நிறுத்தினார், மேற்கு வங்கத்திலே நிறுத்தினார், செய்து காட்டினார். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை உருவாக்கிய காந்தியின் முன்னால் இந்து முஸ்லிம் ஒற்றுமை குறைகிறது. முழுமையான இந்தியா பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட காந்திக்கு விருப்பத்துக்கு விரோதமாக பாகிஸ்தானும் இந்தியாவும் உருவாயிற்று. பாகிஸ்தான் பிரியக்கூடாது என்று காந்தியை தவிர எவனும் சொல்லல, எவனும் சொல்ல அவர் மட்டும்தான் சொன்னார். நம்ம பெரிய உற்சாகத்தரம் ராஜாஜி ஒண்ணும் குறைச்சலா சொல்ல, அவர் பாகிஸ்தானை ஏத்துக்க சொன்னாராம். ராஜாஜி தான் சார் அறிவாளி, அப்ப சொன்னார் என்ன கிழிச்சது போ, என்ன பிரச்சனை தீர்ந்தது? இந்தியாவிலையும் இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிறான், பாகிஸ்தான்லையும் அடிச்சுக்கிறான், பங்களாதேஷ்லையும் அடிச்சுக்கிறான், ஒரு பிரச்சனை மூணு பிரச்சனையா போச்சு. பண்றது காந்தியா ராஜாஜியா? ஆனால் காந்தி போய் மௌன் பட்னா கேட்டார், இந்தியாவை விட்டு உடனே வெளியேறாதீர்கள், கொஞ்சம் நாளாகட்டும் சொன்னார். ஏனென்றால் பிரிக்காத இந்தியாவை கொடுக்க வேண்டும் என்று காந்தி கேட்டார். மவுண்ட் பேட்டனுக்கு அவசரம், ஒரு காலண்டர் தயார் பண்ணார் மவுண்ட் பேட்டன். அந்த காலண்டர்ல தேதி 5-6 வராது, 100, 99, 98 வரும் காலண்டர். கிழிக்க கிழிக்க, ஏன்னா அவன் நாளை பிக்ஸ் பண்ணிட்டான், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறனால தேதி வச்சுட்டான். அந்த தேதிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கவர்மெண்ட் ஆபீஸ் முழுக்க ஒரு கேலண்டர் மாட்டலாம். கிழிக்க கிழிக்க இவ்வளவு நாள் தான் இருக்கு, இவ்வளவு நாள் தான் இருக்குன்னு அந்த ஸ்பீட்ல வேலை நடக்குது. ஹோம் பேட்டர் பிரிச்சு கையில கொடுத்துட்டு போயிட்டான். இவர் வேண்டாம் என்று கேட்டார். அப்பொழுது மவுண்ட் பேட்டன் சொன்னார், மிஸ்டர் காந்தி, திஸ் இஸ் அவர் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் தான், நாங்க வெளியேற நாள், இது உங்க உங்க இயக்கம் இல்லை, என்னுடைய இயக்கம். காந்தி அழுதான், விரும்பிய சுதந்திரம் கிடைக்கவில்லை, சுதந்திர நாள் என்று டெல்லியிலே கோலாகலமாக விழா கொண்டாடுகிற பொழுது அண்ணல் காந்தி கல்கட்டாவில் உண்ணாவிரதம் இருந்தார். ஒரு முஸ்லீம் வீட்டில் போய் உட்கார்ந்தார். ஏன் உனக்கு நம்பிக்கை இல்ல? இன்னைக்கு பக்கத்து வீட்டு முஸ்லீம் நம்பல. டிசம்பர் 6 வந்துட்டா ஒவ்வொரு முஸ்லீமும் பக்கத்து வீட்டுக்காரன் குத்துறதுக்கு கத்தியோட நிற்கிறான், நெல்லுன்னு சொல்றான். ஆனால் காந்தி ஒரு மகமதியனுடைய வீட்டிலே போய் உட்கார்ந்து அமைதியை ஏற்படுத்தினார். அவருக்கு எதற்கு சொல்ல ஒரு அந்த எதிர்பார்ப்பு முடிந்தது. இங்கிருந்து போகிறவன வெட்டி பிணமாக முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு போனார்கள், இந்துக்கள் வெட்டப்பட்டு பிணங்களாக இந்தியாவுக்குள்ளே வந்தார்கள் ட்ரெயின்ல. அப்படிப்பட்ட கோர காட்சி உலகத்தில் எங்குமே நடக்கவில்லை. இந்த பெரிய அரசியல் சாதுரியத்தால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து ரத்த ஆறு ஓடிட்டு இன்றைய வரையில் அந்த ரத்த ஆறு ஓடுவது நிற்கவில்லை. அதை பார்த்த காந்தி தன்னோக்கு தனக்கு தன்னால் வளர்க்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் பதவிக்கு போட்டி போடுவதை கண்ணால் பார்த்தார். நான் சொல்ல, துர்காதாஸ் என்கிற ஒரு பத்திரிகையாளர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ரீபிரிண்ட் வந்திருக்கு, From Karzan to Nehru and After என்று ஒரு நூல் இருக்கிறது, குரூப்பாக இன்னைக்கு ரீபிரிண்ட் போட்டிருக்கான், அதை படிச்சு பாருங்க. சுதந்திர போராட்டத்திற்கு தங்களுடைய எல்லாவற்றையும் கொடுத்த தலைவர்கள் பதவி வருகிற பொழுது சிறு பிள்ளைகளை போல அடித்துக் கொண்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கான். இதையும் அவர் பார்த்தார். எல்லாவற்றையும் பார்த்த காந்தி நம்பிக்கை இழக்கவில்லை. 78 வயதில் தான் மறுநாள் சாக போகிறோம். அந்த முதல் நாள் இரவு பியார்லால் எழுதி கொடுத்த புதிய லோக் சேவக் சங் என்ற ஒரு அமைப்பின் விதிமுறைகளை சரிபார்த்து கொடுத்தார் காந்தி. இந்த கோட்சேங்கிற அயோக்கியன் சுடவில்லை என்றால் அவர் பாகிஸ்தானுக்கு தூதுவராக போயிருப்பார். அந்த திட்டங்கள் வைத்திருந்தார். எதற்கு சொல்கிறேன் என்றால், மனிதர்கள் மீது காந்திக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. மனித குலத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்ததால் தான் அவர் அகிம்சையை பின்பற்றினார். அகிம்சை கொள்கையை வைத்திருக்கிற சத்தியாகிரகிக்கு முதல் நம்பிக்கை கடவுள், அடுத்த நம்பிக்கை மனிதன் ஒவ்வொருவனும் அடிப்படையில் நல்லவன் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டாமா? நம்முடைய இளைஞர்கள் மீது, நம்முடைய மாணவர்கள் மீது நமக்கு வர வேண்டாமா? அந்த நம்பிக்கையோடு நாம் அவர்களிடம் போனால் அவர்கள் இதை தெரிந்து கொள்வார்கள், இதை இந்த பணி இந்த அணியில அவர்கள் சேர்வார்கள் என்பது நமக்கு நம்பிக்கை. இதே அவையில 10 பேர் கூட்டம் வச்சு நடத்தியிருக்கேன், இன்றைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள். அடுத்த ஆண்டு வருகிற பொழுது இன்னும் அதிகமாகும், அதிகமானதற்கு முயற்சி செய்வோம். எனவே அந்த நம்பிக்கையோடு எதிர்காலத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் சொல்றது என்னுடைய குரல் காரணமாக நான் கோபமா சண்டை போடுறது போல இருக்குமே தவிர, நான் நம்பிக்கை இழந்து விட்டு இது ஒன்றும் பஜனை பண்றதுக்காக நான் காந்தி பிறந்தநாள் நடத்தல. நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் தான் இந்த இயக்கம் நடத்தப்படுகிறது. அந்த தொடர் நடவடிக்கையில் இந்த பிறந்தநாள் விழாவும் ஒன்று. இந்திய சுயராஜ்யம் என்ற நூலை பற்றி இங்கிருக்கிற ஒரு சிறிய கூட்டத்துக்காவது ஒரு சரியான தகவல் போய் சேர வேண்டும், இந்த தகவல் பரவ வேண்டும். மீண்டும் ஒரு முறை இதே நூலை பற்றிய இன்னும் விரிவான விளக்கமான ஆய்வை நாம் நடத்துவோம் என்று கூறி உங்கள் அனைவரையும் இருதரங்குப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.